ஓம் சாந்தி. June 5, 2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் எல்லையற்ற சந்தோஷத்தை பெறுவதற்காக எல்லையற்ற ஞானத்தை பெறுகின்றீர்கள். நீங்கள் ராஜயோக கற்பித்தல்கள் மூலம் மீண்டும் ஒரு முறை ராஜ்யத்தை பெறுகின்றீர்கள். கேள்வி: எந்த விஷயத்தில் உங்களுடைய இறை குடும்பம் முழுமையாகவே தனித்துவமானதாக உள்ளது? பதில்: இந்த இறை குடும்பத்தில் உள்ள உங்களில் சிலர் 1 நாள் வயதினராகவும் சிலர் 8 நாள் வயதினராகவும் இருக்கின்றீர்கள். எனினும் நீங்கள் அனைவரும் ஒன்றாகவே கற்கின்றீர்கள். தந்தையே ஆசிரியராகி தனது குழந்தைகளுக்கு கற்பிக்கின்றார். இது தனித்துவமானது. ஆத்மாக்களாகிய நீங்களே கற்கின்றீர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் பாபா என கூறுகின்றீர்கள். உங்களுடைய 84 பிறவிகளின் கதையை பாபா உங்களுக்கு கூறுகின்றார். பாடல்: தூரதேசவாசி இந்த அந்நிய தேசத்திற்கு வந்துள்ளார். ஓம் சாந்தி. வியாழ சகுனத்தின் நாளானது விருட்சத்தின் பிரபுவின் நாள் எனவும் அழைக்கப்படுகிறது. இந்த விழா ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுகிறது. நீங்கள் வியாழ திசையின் நாளை ஒவ்வொரு வாரமும் கொண்டாடுகின்றீர்கள். விருட்சத்தின் பிரபு என்றால் இந்த மனித உலக விருட்சத்தின் விதை என்று அர்த்தமாகும். அவர் உயிருள்ளவர் ஆவார். அவரிடம் மாத்திரமே இந்த விருட்சத்தின் ஆரம்பம் மத்தியமம் இறுதியின் ஞானம் உள்ளது. மற்ற விருட்சங்கள் அனைத்தும் உயிரற்றவை. ஆனால் இந்த விருட்சமோ உயிர் உள்ளது. இந்த விருட்சம் கல்ப விருட்சம் என அழைக்கப்படுகிறது. அதன் ஆயுட்காலம் 5000 வருடங்களாகும். இந்த விருட்சத்திற்கு 4 பாகங்கள் உள்ளன. அனைத்திற்கும் 4 பாகங்கள் உள்ளன. இவ்வுலக சக்கரமும் 4 பாகங்களை கொண்டது. இப்பொழுது இப்பழைய உலகம் அழிக்கப்பட உள்ளது. உலகம் மிகவும் பெரியது. மனிதர்களின் புத்தியில் இந்த ஞானம் இல்லை. இவை புதிய உலகிற்கான புதிய கற்பித்தல்கள் ஆகும். இவை நீங்கள் புதிய உலகின் அரசர்கள் ஆகுவதற்கும் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்து தேவர்கள் ஆகுவதற்குமான புதிய கற்பித்தல்கள் ஆகும். மொழி அதே ஹிந்தி மொழியாகும். மற்ற ராஜ்யங்கள் ஸ்தாபிக்கப்படும் பொழுது அவற்றின் மொழிகள் வேறுபடுகின்றன என பாபா விளங்கப்படுத்தியுள்ளார். சத்தியுகத்தில் என்ன மொழி இருக்கும்? குழந்தைகளாகிய நீங்கள் அதில் சிறிதளவை அறிவீர்கள். ஆரம்ப நாட்களில் சில புதல்விகள் டிரான்ஸில் சென்று பின்னர் அவர்கள் பார்த்தவற்றை கூறுவார்கள். அங்கே சமஸ்கிருத மொழி இருக்க முடியாது. இங்கேயே சமஸ்கிருத மொழி இருக்கிறது. இங்கே இருப்பவை அங்கே இருக்க முடியாது. ஆகவே அவரே விருட்சத்தின் பிரபு என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். அவர் விருட்சத்தை படைப்பவராகிய தந்தை எனவும் அழைக்கப்படுகின்றார். அவர் உயிருள்ள விதையாவார். மற்ற அனைத்து விதைகளும் உயிரற்றவை. உலகின் ஆரம்பம் மத்தியமம் இறுதியையும் குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் மனிதர்களிடம் சந்தோஷம் இருப்பதில்லை. ஏனெனில் அவர்களிடம் இந்த ஞானம் இல்லை. இந்த ஞானம் எல்லையற்றது. நீங்கள் அதன் மூலம் எல்லையற்ற சந்தோஷத்தை பெறுகின்றீர்கள். எல்லைக்கு உட்பட்ட ஞானம் மூலம் நீங்கள் பெறும் எந்த சந்தோஷமும் ஒரு காக்கை எச்சத்தை போன்றது. எல்லையற்ற சந்தோஷத்தை அடைவதற்கு நீங்கள் இப்பொழுது மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். மீண்டும் ஒரு முறை என்னும் இந்த வார்த்தைகளை நீங்கள் மாத்திரமே கேட்கின்றீர்கள். நீங்கள் மாத்திரமே மீண்டும் ஒரு முறை மனிதர்களில் இருந்து தேவர்களாக மாறுவதற்கு ராஜயோக கற்பித்தல்களை பெறுகின்றீர்கள். அசரீரியான தந்தையே ஞானக்கடல் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவரின் குழந்தைகளான ஆத்மாக்களும் கூட அசரீரியானவர்களே. எவ்வாறாயினும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்கள் சொந்த சரீரம் உள்ளது. அவரின் பிறப்பு அலௌகிகமானது என கூறப்பட்டுள்ளது. அவர் பிறப்பெடுக்கும் முறையில் பிறப்பெடுக்க மனிதர்களால் முடியாது. அவர் இவரில் இவருடைய ஓய்வு பெறும் ஸ்திதியில் பிரவேசிக்கின்றார். அவர் இங்கே அமர்ந்திருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு ஆத்மாக்களுக்கு தனிப்பட்ட முறையில் நேரடியாக விளங்கப்படுத்துகின்றார். குழந்தைகளே குழந்தைகளே என வேறு எவரும் ஆத்மாக்களுக்கு கூறுவதில்லை. மற்றோர் இந்த சமயத்தை உரியவர்களாக இருப்பினும் ஷிவ் பாபாவே ஆத்மாக்களாகிய எங்களின் தந்தை என்பதை அவர்கள் அறிவார்கள். அவர் நிச்சயமாக குழந்தாய் குழந்தாய் என கூறுவார். எவ்வாறாயினும் மனித ஆத்மாவை கடவுள் என அழைக்க முடியாது. வேறு எவரையும் பாபா என அழைக்க முடியாது. காந்திஜி பாபு தந்தை என அழைக்கப்பட்டார். ஒரு நகர சபையின் மேயரும் தந்தை என்றே அழைக்கப்படுகின்றார். எவ்வாறாயினும் அந்த தந்தையர்கள் அனைவரும் பௌதிகமானவர்கள். ஆத்மாக்களாகிய உங்களின் தந்தையே உங்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். தந்தை உங்களுக்கு மீண்டும் மீண்டும் கூறுகின்றார், உங்களை ஆத்மாக்களாக கருதுங்கள். அந்த தந்தை இங்கு வந்து ஆத்மாக்களாகிய உங்களுக்கு கற்பிக்கின்றார். இது இறை குடும்பமாகும். தந்தைக்கு பல குழந்தைகள் உள்ளார்கள். நீங்களும் கூறுகின்றீர்கள், பாபா நான் உங்களுக்கு உரியவன், ஆகவே நீங்கள் அவருடைய குழந்தை ஆகின்றீர்கள். சிலர் கூறுகின்றார்கள், நான் உங்களுடைய ஒரு நாள் குழந்தை அல்லது எட்டு நாள் குழந்தை அல்லது ஒரு மாத குழந்தையாவேன். முதலில் ஒரு குழந்தை நிச்சயமாக சிறியவராகவே இருப்பார். எவ்வாறாயினும் இங்கே ஒருவர் இரண்டு நாள் அல்லது நான்கு நாள் குழந்தையாக இருப்பினும் அவருடைய அங்கங்கள் பெரிதாகவே உள்ளன. இதனாலேயே பெரிய குழந்தைகள் பௌதிகமான முறையில் அனைவரும் கற்க வேண்டும். இங்கே வருபவர்களுக்கு தந்தை கற்பிக்கின்றார். நீங்களும் கற்கின்றீர்கள். நீங்கள் தந்தையின் குழந்தைகள் ஆகியுள்ளீர்கள். எவ்வாறு நீங்கள் 84 பிறவிகளை எடுத்துள்ளீர்கள் என அவர் உங்களுக்கு இப்பொழுது விளங்கப்படுத்துகின்றார். தந்தை கூறுகின்றார், இவருடைய பல பிறவிகளின் இறுதி பிறவியில் நான் இவரில் பிரவேசித்து உங்களுக்கு கற்பிக்கின்றேன். நீங்கள் இங்கே அதி சிரேஷ்ட ஆசிரியரிடம் வந்துள்ளீர்கள் என்பதை குழந்தைகளான நீங்கள் அறிவீர்கள். அவரிடமிருந்தே இந்த ஆசிரியர்கள் வெளிவந்துள்ளனர். அவர்கள் வழிகாட்டிகள் என அழைக்கப்படுகிறார்கள். அவர்களும் தொடர்ந்து அனைவருக்கும் கற்பிக்கிறார்கள். இந்த ஞானத்தை அறிந்து கொள்பவர்கள் பின்னர் தொடர்ந்தும் மற்றோருக்கு கற்பிக்கிறார்கள். அனைத்திற்கும் முதலில் இரு தந்தையர்கள் உள்ளார்கள் என்பதை நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். ஒருவர் இவ்வுலக தந்தையும் மற்றொருவர் இவ்வுலகிலிருந்து அப்பாற்பட்ட தந்தையும் ஆவார். நிச்சயமாக மகத்தானவர் இவ்வுலகிலிருந்து அப்பாற்பட்ட தந்தையான கடவுளே ஆவார். இந்த உலகிலிருந்து அப்பாற்பட்ட தந்தையை நீங்கள் இப்பொழுது கண்டடைந்து விட்டீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். வேறு எவரும் இதை அறிய மாட்டார்கள். ஆனால் அவர்கள் படிப்படியாக அறிந்து கொள்வார்கள். ஆத்மாக்களாகிய உங்களுக்கு பாபா கற்பித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். ஆத்மாக்களாகிய நாங்கள் எங்கள் சரீரங்களை நீக்கிவிட்டு எங்களுடைய அடுத்த சரீரங்களை எடுப்போம். நாங்கள் அதி மேன்மையான தேவர்கள் ஆகுவோம். அதி மேன்மையான தேவர்கள் ஆகுவதற்கே நாங்கள் இங்கே வந்துள்ளோம். முன்னேறி செல்லும் பொழுது சில குழந்தைகள் இந்த அதி மேன்மையான கல்வியை விட்டு நீங்குகிறார்கள். அவர்கள் எதை பற்றியாவது சந்தேகப்பட ஆரம்பிக்கிறார்கள், அல்லது அவர்கள் மாயையின் புயல்களை சகித்து கொள்ள முடியாமல் உள்ளார்கள். அவர்கள் கொடிய எதிரியான காமத்தால் தோற்கடிக்கப்படுகிறார்கள். இந்த காரணங்களால் அவர்கள் கற்பதை நிறுத்துகிறார்கள். காமமே உங்கள் பெரும் எதிரி என்பதால் குழந்தைகளாகிய நீங்கள் பெருமளவிற்கு சகித்து கொள்ள வேண்டும். தந்தை கூறுகின்றார், அப்பாவி தாய்மார்களாகிய நீங்கள் கல்பம் கல்பமாக என்னை அழைக்கின்றீர்கள். பாபா துகிலூரியப்படுவதிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் என நீங்கள் அழைத்தீர்கள். தந்தை கூறுகின்றார், நினைவே ஒரே ஒரு வழிமுறை, வேறு வழியில்லை. நினைவின் மூலம் மாத்திரமே நீங்கள் தொடர்ந்தும் சக்தியை பெறுவீர்கள். சக்தி வாய்ந்த மாயை தொடர்ந்தும் தனது சக்தியை இழப்பால் நீங்கள் பின்னர் விடுதலை அடைவீர்கள். பலரும் இவ்வாறாக பந்தனத்திலிருந்து விடுபட்டு இங்கே வருகிறார்கள். அவர்கள் துன்பப்படுவதும் ஒரு முடிவுக்கு வருகிறது. பின்னர் அவர்கள் வந்து பிரம்மாவின் மூலமாக ஷிவ் பாபாவுடன் பேசுகிறார்கள், உங்களுக்குள் இந்த பழக்கத்தை விருத்தி செய்து கொள்ளுங்கள். நீங்கள் ஷிவ் பாபாவிடம் செல்கின்றீர்கள் என்பதை உங்கள் புத்தியில் வைத்திருங்கள். அவர் இந்த பிரம்மாவின் சரீரத்தில் வருகின்றார். நாங்கள் ஷிவ் பாபாவின் முன்னிலையில் அமர்ந்திருக்கின்றோம். நினைவின் மூலமாக மாத்திரமே எங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். இவை மாத்திரமே உங்களுக்கு கொடுக்கப்படும் கற்பித்தல்களாகும். நீங்கள் இங்கே தந்தையை சந்திக்க வரும் பொழுதும் உங்களை ஓர் ஆத்மாவாக கருதுங்கள். நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுவீர்கள். இப்பொழுது மாத்திரமே நீங்கள் இந்த ஞானத்தை பெறுகின்றீர்கள். இதுவே நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சியாகும். பக்தி மார்க்கத்தில் மக்கள் பல வேதங்கள், சமய நூல்கள் போன்றவற்றை கற்கின்றார்கள். இங்கே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே முயற்சி நினைவை கொண்டிருப்பதே. இது அனைத்திலும் இலகுவான முயற்சியாக உள்ளது. அத்துடன் இதுவே அனைத்து முயற்சியிலும் சிரமமானதும் ஆகும். ஒருவரின் தந்தையை நினைவு செய்வதை விடவும் இலகுவான எதுவுமே இல்லை. ஒரு மகன் பிறந்தவுடன் பாபா பாபா என சொல்ல ஆரம்பிக்கின்றான். ஒரு மகள் பிறந்தவுடன் அம்மா அம்மா என சொல்ல ஆரம்பிக்கின்றாள். அந்த ஆத்மா ஒரு பெண்ணின் ஆடையை ஏற்றுக்கொண்டுள்ளார். ஒரு பெண் தனது தாயிடம் செல்கின்றார். ஒரு மகனோ ஓர் ஆஸ்தியை பெறும் காரணத்தினால் பொதுவாக தனது தந்தையை நினைவு செய்வார். ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் மகன்களாவீர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் தந்தையை நினைவு செய்வதால் உங்கள் ஆஸ்தியை அவரிடமிருந்து பெறுகின்றீர்கள். உங்களுக்கு சரீர உணர்வு இருந்தால் ஓர் ஆஸ்தியை பெறுவது உங்களுக்கு சிரமமாக இருக்கும். தந்தை கூறுகின்றார், நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டுமே கற்பிக்கின்றேன். தந்தை உங்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை குழந்தைகளாகிய நீங்களும் அறிவீர்கள். தந்தையை தவிர வேறு எவராலும் உங்களுக்கு இந்த விஷயங்களை கூற முடியாது. பக்தி மார்க்கத்தில் நீங்கள் அவரை நேசித்தீர்கள். நீங்கள் அனைவரும் ஒரே அன்பிற்கினியவரின் காதலிகளாக இருந்தீர்கள். முழு உலகும் ஒரே அன்பிற்கினியவரின் காதலிகள் ஆவார்கள். பரம்பிதா பரமாத்மா எனவும் அழைக்கப்படுகின்றார். தந்தை ஒரு காதலர் என்று அழைக்கப்படுவதில்லை. தந்தை விளங்கப்படுத்துகின்றார், பக்தி மார்க்கத்தில் நீங்கள் என்னுடைய காதலிகளாக இருந்தீர்கள். இப்பொழுதும் என்னுடைய காதலிகளாக உள்ள பலர் இருக்கிறார்கள். எவ்வாறாயினும் யார் கடவுள் என அழைக்கப்படுகின்றார் என்பதில் அவர்கள் மிகவும் குழப்பமடைந்துள்ளார்கள். அவர்கள் கணேஷ் ஹனுமான் போன்றோரை பரமாத்மா என அழைக்கிறார்கள். அவர்கள் அனைத்தையும் முற்றிலுமாக குழப்பி சிக்கலாக்கிவிட்டார்கள். ஒரே ஒருவரை தவிர வேறு எவராலும் இந்த சிக்கலை விடுவிக்க முடியாது. வேறு எவரிடமும் இதை செய்வதற்கான சக்தி இல்லை. தந்தை மாத்திரமே வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். பின்னர் குழந்தைகளாகிய நீங்கள் செய்யும் முயற்சிக்கு ஏற்ப வரிசை கிரமமாக புரிந்து கொண்டு மற்றோருக்கு விளங்கப்படுத்த தகுதி வாய்ந்தவர்கள் ஆகின்றீர்கள். ஓர் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. நீங்கள் ஒரு கல்பத்தின் முன்னர் செய்தது போன்றே மிக சரியாக இங்கே கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். பின்னர் நீங்கள் புதிய உலகில் இதற்கான உங்கள் வெகுமதியை பெறுவீர்கள். அது அமரத்துவ பூமி என அழைக்கப்படுகிறது. நீங்கள் மரணத்தின் மீது வெற்றி அடைகின்றீர்கள். அங்கே அக்கால மரணம் இல்லை. அதன் பெயரே ஸ்வர்க்கமாகும். குழந்தைகளாகிய நீங்கள் இந்த கல்வியிலிருந்து பெருமளவு சந்தோஷத்தை அனுபவம் செய்ய வேண்டும். தந்தையை நினைவு செய்வதால் நீங்கள் தந்தையின் சொத்தை நினைவு செய்கின்றீர்கள். முழு நாடகத்தின் ஞானமும் ஒரு வினாடியில் உங்கள் புத்தியில் பிரவேசிக்கிறது. அஷரீரி உலகமும் சூட்சும உலகமும் 84 பிறவி சக்கரத்துடன் கூடிய பௌதிக உலகமும் உள்ளன. முழு நாடகமும் பாரதத்தின் அடிப்படையிலேயே அமைந்துள்ளது. மற்ற அனைத்தும் துணை கதைகள் ஆகும். தந்தை உங்களுடன் இந்த ஞானத்தை பேசுகின்றார். அனைவரிலும் உயர்வானவர்களாக ஆகின்ற நீங்களே பின்னர் அனைவரிலும் தாழ்ந்தவர்களாகவும் ஆகின்றீர்கள். நீங்கள் இரட்டை கிரீடமுடைய அரசர்களாகி பின்னர் முழுமையான யாசிப்பவர்கள் ஆகின்றீர்கள். பாரதம் இப்பொழுது ஒரு யாசிக்கும் நாடாக ஆகியுள்ளது. இது மக்களை மக்களே ஆளும் அரசாங்கமாகும். சத்தியுகத்தில் இது இரட்டை கிரீடமுள்ள சக்கரவர்த்திகள் சக்கரவர்த்தினிகளின் பேரரசாக இருந்தது. அனைவரும் ஆதி தேவர் பிரம்மாவை நம்புகின்றார்கள். அவருக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவர் மகாவீர் எனவும் அழைக்கப்படுகின்றார். ஹனுமானும் மகாவீர் என அழைக்கப்படுகின்றார். உண்மையில் குழந்தைகளாகிய நீங்களே உண்மையான மகாவீரர்களும், அதாவது துணிச்சலான சத்திரியர்களும் ஹனுமான்களும், அதாவது ராமரில் ஆழ்ந்த அன்புடையவரும் ஆகுவீர்கள். ஏனெனில் மாயையின் புயல்கள் எந்த அளவிற்கு வந்தாலும் நீங்கள் தளம்பல் அடையாத அளவிற்கு நீங்கள் யோகத்தில் நிலைத்திருக்கின்றீர்கள். நீங்கள் மாயையை வெல்வதால் மகாவீரரின் குழந்தைகளாகிய நீங்கள் மகாவீரர்கள் ஆகின்றீர்கள். ஐந்து விகாரங்களாகிய இராவணனை நீங்கள் ஒவ்வொருவரும் வெல்கின்றீர்கள். அது ஒரு மனிதரை பற்றிய கேள்வி அல்ல. நீங்கள் ஒவ்வொருவரும் வில்லை வளைக்க வேண்டும். அது நீங்கள் மாயையை வெல்லுதல் என அர்த்தப்படும். இதில் யுத்தம் செய்வதற்கான கேள்வியே இல்லை. எவ்வாறு ஐரோப்பிய மக்கள் சண்டையிடுகிறார்கள்? பாரதத்தில் கௌரவர்களுக்கும் யாதவர்களுக்கும் இடையில் யுத்தம் இடம்பெறுகிறது. எங்கும் இரத்த ஆறு பாய்ந்தது என்பதும் நினைவு கூறப்படுகிறது. பின்னர் பாலாறு பாயும். பால் ஏரியில் விஷ்ணு காண்பிக்கப்பட்டுள்ளார். லக்ஷ்மியும் நாராயணரும் பரஸ்நாத், அதாவது தெய்வீக பிரபு என்று அழைக்கப்படுகிறார்கள். நேபாளத்தில் அவர்கள் பசுபதி, அதாவது ஆத்மாக்கள் அனைவரையும் கர்ம பந்தனத்திலிருந்து விடுவிப்பவர் என பெயரிடப்பட்டுள்ளார். ஒரே விஷ்ணுவிற்கு இரண்டு வடிவங்கள் உள்ளன, பரஸ்நாத் பரஸ்நாத்தினி. அவர்கள் பசுபதிநாத் பதியும் பசுபதிநாத் பத்தினியும், அதாவது பிரபுவும் அவர் மனைவியும் சகல ஜீவராசிகளினதும் பிரபுவும் ஆவார்கள். அங்கே அவர்கள் விஷ்ணுவின் சிலை ஒன்றையும் ஓர் ஏரியையும் உருவாக்குகிறார்கள். ஓர் ஏரிக்கு எங்கிருந்து பால் வரும்? முக்கியமான நாட்களில் அவர்கள் அந்த ஏரியில் பாலை ஊற்றுகிறார்கள். பின்னர் விஷ்ணு பார்க்கடலில் படுத்திருப்பதாக காண்பிக்கிறார்கள். இதில் எவ்வித அர்த்தமும் இல்லை. நான்கு கரங்களுடன் கூடிய ஒரு மனிதர் இருக்க முடியாது. இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் சமூக சேவையாளர்களாக உள்ளீர்கள். நீங்கள் ஆன்மீக தந்தையின் குழந்தைகள். தந்தை அனைத்தையும் விளங்கப்படுத்துகின்றார். உங்களுக்கு இதை பற்றிய சந்தேகம் இருக்கக்கூடாது. சந்தேகம் என்றால் மாயையின் புயல்களாகும். நீங்கள் என்னை ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள், வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் என அழைத்தீர்கள். தந்தை கூறுகின்றார், சதா என்னை மாத்திரம் நினைவு செய்வதால் நீங்கள் தூய்மையாக்கப்படுவீர்கள். நீங்கள் 84 பிறவிகளின் சக்கரத்தையும் நினைவு செய்ய வேண்டும். தந்தை மாத்திரமே ஞானக்கடலான தூய்மையாக்குபவர் ஆவார். இரு விஷயங்கள் உள்ளன. அவர் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதுடன் 84 பிறவிகளின் சக்கரத்தின் ஞானத்தை பற்றியும் பேசுகின்றார். 84 பிறவிகளின் சக்கரம் சதா காலமும் தொடர வேண்டும் என குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அதற்கு முடிவு இல்லை. நீங்கள் செய்யும் முயற்சிக்கு ஏற்ப வரிசை கிரமமாக நீங்கள் இதை புரிந்து கொள்கிறீர்கள். தந்தை மிகவும் இனிமையானவர் ஆவார். அவர் கணவன்மார்களுக்கெல்லாம் கணவர் எனவும் அழைக்கப்படுகின்றார். அவர் தந்தையும் ஆவார். தந்தை கூறுகின்றார், ஆத்மாக்களாகிய நீங்கள் என்னிடமிருந்து ஒரு பெரும் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். எவ்வாறாயினும் தந்தையாகி என்னை விட்டு நீங்கி செல்லும் சிலரும் இருக்கிறார்கள். இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் கற்பதை நிறுத்தி விடுகிறார்கள். அவர்கள் என்னை விட்டு நீங்கி விடுகிறார்கள் என்பதே அதன் அர்த்தமாகும். அவர்கள் மிகவும் விவேகமற்றவர்கள். திறமைசாலிகளான குழந்தைகள் அனைத்தையும் இலகுவில் புரிந்து கொண்டு மற்றோருக்கு விளங்கப்படுத்த ஆரம்பிப்பார்கள். ஒரு லௌகீக கல்வியிலிருந்து அவர்கள் எதனை பெற முடியும்? இக்கல்வியிலிருந்து அவர்கள் எதனை பெறுவார்கள் என உடனடியாக அவர்கள் புரிந்து கொள்வதால் தாங்கள் எதனை கற்க வேண்டும் என தீர்மானிப்பார்கள். பாபா குழந்தைகளாகிய உங்களிடம் கேட்கும் பொழுது இந்த கல்வியே மிகவும் சிறந்தது என குழந்தைகளாகி நீங்கள் பதிலளிப்பீர்கள். அப்பொழுதும் சிலர் கூறுகிறார்கள், நாங்கள் என்ன செய்வது? நாங்கள் லௌகீக கல்வியை கற்காது விட்டால் எங்கள் நண்பர்களும் உறவினர்களும் குழப்பமடைவார்கள். தந்தை கூறுகின்றார், நாளுக்கு நாள் காலம் குறுகி கொண்டே வருகிறது. இப்பொழுது நீங்கள் கற்க முடிவதைப் போன்று பின்னர் உங்களால் கற்க முடியாமல் போய்விடும். பெரும் திசையுடன் முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு சம்பவத்துக்கும் ஆயத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. நாளுக்கு நாள் ஒருவருடன் ஒருவரான விரோதம் தொடர்ந்தும் அதிகரிக்கிறது. அனைவரையும் உடனடியாகவே அழித்துவிடக்கூடிய அத்தகைய ஏற்பாடுகளை தாங்கள் செய்துள்ளார்கள் என அவர்கள் கூறுகிறார்கள். நாடகத்திற்கு ஏற்ப யுத்தம் இன்னமும் ஆரம்பிக்க முடியாதுள்ளது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். முதலில் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். அதுவரை நாங்கள் எங்கள் ஆயத்தங்களை செய்ய வேண்டும். அவர்களும் தங்கள் முன்னேற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். பின்னர் உங்கள் செல்வாக்கு பெருமளவில் பரவும். நினைவு கூறப்பட்டுள்ளது, ஓ கடவுளே, உங்கள் தெய்வீக லீலைகள் மிகவும் அற்புதமானவை. இந்த புகழ் இந்த நேரத்தையே குறிக்கிறது. நினைவு கூறப்பட்டும் உள்ளது, உங்கள் வழிமுறைகள் தனித்துவமானவை. ஒவ்வொரு ஆத்மாவும் நடிக்கின்ற பாகமும் தனித்துவமானது. இப்பொழுது தந்தை உங்களுக்கு ஸ்ரீமத் கொடுக்கின்றார். சதா என்னை மாத்திரம் நினைவு செய்வதால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். அவருடைய மேன்மையான வழிகாட்டல்களுக்கும் மனிதர்களின் மேன்மையான வழிகாட்டல்களுக்கும் இடையில் பெரும் வேறுபாடு உள்ளது. பரமாத்மா பரமதந்தையை தவிர வேறு எவராலும் முழு உலகிலும் அமைதியை கொண்டு வர முடியாது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நாடகத்திற்கு ஏற்ப மிக சரியாக 5000 வருடங்களுக்கு முன்னர் இருந்ததை போன்றே 100% தூய்மை, அமைதி, சந்தோஷம் ஸ்தாபிக்கப்படுகிறது. எவ்வாறு? வந்து இதை புரிந்து கொள்ளுங்கள். குழந்தைகளாகிய நீங்கள் உதவியாளர்களாகவும் வேண்டும். பெருமளவில் உதவுபவர்கள் வெற்றி மாலையின் மணிகள் ஆகுவார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு வழங்கப்பட்ட பெயர்களும் மிகவும் களிப்பூட்டுவனவாக இருந்தன. அந்த பெயர்களின் பட்டியல் ஓர் ஆல்பத்தில் வைக்கப்பட வேண்டும். நீங்கள் பட்டியில் இருத்தப்பட்டீர்கள். நீங்கள் உங்களுடைய வீட்டையும் குடும்பத்தையும் விட்டு வந்து தந்தைக்கு உரியவர்கள் ஆகினீர்கள். நீங்கள் வந்ததும் பட்டியில் இடப்பட்டிருந்தீர்கள். வெளி நபர்கள் பிரவேசிக்க முடியாத அத்தகையதோர் தீவிரமான பட்டியே அது. நீங்கள் வந்து தந்தைக்கு உரியவர்கள் ஆகிய பொழுது உங்களுக்கு புதிய பெயர்கள் வழங்கப்பட வேண்டியிருந்தது. நீங்கள் அனைத்தையும் அர்ப்பணித்தீர்கள். இதனாலேயே உங்கள் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு பெயர்கள் வழங்கப்பட்டன. அது ஓர் அற்புதமாக இருந்தது. தந்தை உங்கள் அனைவருக்கும் பெயர்களை வழங்கினார். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று, உங்கள் புத்தி எதை பற்றிய சந்தேகத்தையும் கொண்டிருக்க கூடாது. ஒரு மகாவீராகி மாயையின் புயல்களை வெற்றி கொள்ளுங்கள். மாயையின் புயல்கள் எதுவும் உங்களை அசைக்க முடியாத அளவில் யோகத்தில் நிலைத்திருங்கள். 2, திறமைசாலிகளாகி உங்கள் வாழ்க்கையை இறை சேவைக்காக பயன்படுத்துங்கள். ஓர் உண்மையான ஆன்மீக சமூக சேவையாளர் ஆகுங்கள். இந்த ஆன்மீக கல்வியை கற்று மற்றோருக்கும் கற்பியுங்கள். ஆசீர்வாதம். உங்களின் அகங்காரத்தையும் சந்தேகங்களையும் முடிப்பதன் மூலம் உலக உபகாரியாகி கருணை நிறைந்தவர் ஆகுவீர்களாக. ஓர் ஆத்மாவிடம் எத்தனை குறைபாடுகள் இருந்தாலும் அந்த ஆத்மாவின் சமஸ்காரங்கள் எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் அவரிடம் எவ்விதமான விவேகமும் இல்லாமல் எப்பொழுதும் மற்றவர்களை அவமதித்து கொண்டிருந்தாலும் கருணை நிறைந்த உலக உபகாரி குழந்தைகளான நீங்கள் சகல ஆத்மாக்களுடனும் நீதியாகவும் அன்பு நிறைந்தவராகவும் இருப்பீர்கள். ஒருவரால் மாற முடியுமா இல்லையா, அல்லது அவர் எப்பொழுதும் அப்படித்தான், அல்லது அவரால் எதையும் செய்ய முடியாது என்ற எவ்விதமான சந்தேகங்களும் உங்களுக்குள் ஒருபொழுதும் இருக்க முடியாது. நான் மட்டுமே எல்லாமாக இருக்கின்றேன், ஆனால் அவரோ எதுவுமே இல்லை. இந்த வகையான அகங்காரத்தையும் உங்களின் சந்தேகங்களையும் அப்பால் ஒதுக்குங்கள். பலவீனங்களையும் குறைபாடுகளையும் இனம் காணும் பொழுது மன்னிக்கக்கூடிய கருணை நிறைந்தவர்களாகவும் இருக்கும் குழந்தைகளான நீங்கள் உலக நன்மை என்ற சேவையை செய்வதில் வெற்றி நிறைந்தவர்கள் ஆகுவீர்கள். ஸ்லோகம்: எங்கே பிராமணர்களின் சரீரம் மனம் செல்வத்தின் ஒத்துழைப்பு இருக்கிறதோ அங்கே வெற்றி உங்களுடன் இருக்கும். அவ்யக்த இஷாரா: ஆன்மீக உணர்வு ஸ்திதியில் இருப்பதை பயிற்சி செய்யுங்கள், அக நோக்கில் இருங்கள். ஆத்மாக்கள் உங்களின் ஆத்ம உணர்வு ரூபத்தை அனுபவம் செய்யும் பொழுது அவர்கள் தந்தையை நோக்கி கவரப்படுவார்கள். ஓ பிரபுவே, ஓ கடவுளே என்ற பாடல்களை பாடி ஷரீர உணர்வு இல்லாமல் இலகுவாக தங்களை அர்ப்பணிப்பார்கள். ஓஹோ, உங்களின் பாக்கியமே! ஆஹா, எனது பாக்கியமே! இந்த பாக்கியத்தை அனுபவம் செய்வதால் அவர்கள் ஷரீரம் மற்றும் ஷரீர உறவுகளின் விழிப்புணர்வை துறந்து விடுவார்கள். ஓம் சாந்தி.